அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 30 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் அடுத்த 3 நாட்களுக்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் அளித்துள்ள உத்தரவு குறித்த பேட்டி, இலங்கையில் இனவாதத்தை தூண்டியதாக கூறி வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரனுக்கு எதிராக நடந்த போராட்டம் குறித்த செய்தி, சார்க் மாநாட்டில் இலங்கை கலந்து கொள்ளுமா என்பது குறித்து இலங்கை அரசு இன்று வெளியிட்டுள்ள குறிப்பு பற்றிய செய்தி உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரியம் மைக்கேல் மற்றும் அறவாழி இளம்பருதி.
அல்கைதாவுடன் தொடர்புள்ள சிரியா போராளி குழுவுக்கு அமெரிக்கா அமைதியாக ஆதரவு தெரிவித்து வருவதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. சிரியாவின் அதிபர் அசாத்தை பதவியிலிருந்து இறக்க ஜிகாதிகள் குழுவின் உதவி தேவைப்படும் பட்சத்தில் அதை பயன்படுத்திக் கொள்ள அமெரிக்கா அந்த குழுவை விட்டு வைத்திருப்பதாக ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிபிசிடம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஆதரவு பெற்ற மிதவாத போராளி குழுக்களிடமிருந்து IS அமைப்பினர் மற்றும் பலம் பொருந்திய ஜெப்ஹெத் ஃபத்தே அல் ஷாம் போன்ற குழுக்களை பிரித்து பார்ப்பதாக அளித்த உறுதிமொழியை அமெரிக்கா உடைத்துவிட்டதாக செர்கே லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். நுஸ்ரா முன்னணியை அமெரிக்கா அழிக்காமல் விட்டு வைக்க திட்டமிட்டிருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.
ரொசெட்டோ செயற்கைக்கோள் வெகுதூர விண்வெளியில் மேற்கொண்டிருந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தை 2 அது ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த வால் நட்சத்திரம் மீது மோதி நிறைவு செய்துள்ளது. ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தில் இது தொடர்பான உறுதியான தகவல் கிடைத்தவுடன் அங்கு கூடியிருந்த விஞ்ஞானிகளிடமிருந்து கைத்தட்டல்களும் சிலரிடமிருந்து கண்ணீர் நிரம்பிய உணர்ச்சி மிக்க சூழல் நிலவியது. ரொசெட்டோ செயற்கைக்கோள் விரைவில் சூரியனிலிருந்து வெகுதூரம் விலகி பேட்டரிகளை மீண்டும் ரீசார்ஜ் செய்யும் திறனை இழந்துவிடும் என்பதை நிறுவனம் முடிவு செய்த பின் வால் நட்சத்திரமான 67P மீது மோதும் வகையில் திருப்பிவிடப்பட்டது.
தெற்கு சூடானின் ஏய் நகரில் அரசு படைப்பிரிவுகளிடம் சிக்கியிருக்கும் சுமார் 100,000 மக்களின் பாதுகாப்பு குறித்து கவலை அதிகரிப்பதாக ஐநா அகதிகள் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. பதவி நீக்கப்பட்ட துணை அதிபர் ரெய்க் மச்சாரின் ஆதரவாளர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் அவ்விடத்தை விட்டுச் செல்லும் மக்களை படையினர் தடுத்து நிறுத்துவதாக ஐநா அகதிகள் உயர் ஆணையகத்தின் செய்தி தொடர்பாளர் வில்லியம் ஸ்பென்லர் கூறியிருக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட மக்கள் பலர் வெட்டி கொல்லப்படுவதாக, மக்களுக்கு எதிரான கொடூர வன்முறைகளை பற்றி பீதி அடைந்திருக்கும் ஆண்களும் பெண்களும் கூறுவதாக இந்த அமைப்பு குறிப்பிடுகிறது.
இத்தாலியின் தென்னகரமான நேப்பிள்ஸில் டச் ஓவியர் வின்சென்ட் வான்கோவின் திருடு போன 2 ஓவியங்களை போலீசார் மீட்டுள்ளனர். 2002 ஆண்டில் ஆம்ஸ்டர்டாமிலிருந்த அருங்காட்சியகம் ஒன்றிலிருந்து இந்த ஓவியங்கள் திருடு போயின. நியூனனில் சீரமைக்கப்பட்ட திருச்சபையிலிருந்து பிரார்த்தனை முடித்துவிட்டு பிரார்த்தனையாளர்கள் வெளிவருவது மற்றும் ஷிவ்லிங்கில் உள்ள கடற்கரை காட்சி ஆகிய 2 ஓவியங்களும் வான்கோவின் ஆரம்பகால ஓவியங்களை சேர்ந்தவையாகும். வான்கோ அருங்காட்சியகத்தின் இயக்குனர் ஆக்சல் ரூகர் திருடு போன ஓவியங்களை தான் மீண்டும் பார்ப்பேன் என தான் நம்பியதாக கூறியிருக்கிறார்.
Needless to say, you know, it's a great day for us today to see the works and to know.
ஓவியங்கள் திருடு போன விவகாரத்தில் அதில் ஈடுபட்ட குழுவிலிருந்து சில உறுப்பினர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர்.
லிபியாவின் பென்காசி நகரில் போருக்கு மத்தியில் சிக்கியுள்ள 100,000 பொதுமக்களின் நிலை தொடர்பாக மனித உரிமை அமைப்பான அம்னஸ்டி இன்டர்நேஷனல் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ராணுவ தலைவர் கலிபா ஹாப்டருக்கு விசுவாசமான படைப்பிரிவுகள் பல மாதங்களாக கான் பவுடாவின் சுற்றுப்புறங்களில் உள்ள இஸ்லாமியவாத தீவிரவாதிகளை முற்றுகையிட்டுள்ளன. ஆனால் தங்களை சுற்றி குண்டுகள் பொழியப்பட குறைந்து வரும் அழுகிய உணவு மற்றும் அசுத்தமான குடிநீரை வைத்து வாழ்வதற்கு போராடுகின்ற நிலையில் பலர் உள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தியரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். அடுத்த 3 நாட்களுக்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு குறித்த விரிவான தகவல்களை பத்திரிகையாளர் வெங்கடேசனிடம் கேட்டார் தங்கவேல்.
இன்று வழக்கு ஆரம்பித்தவுடன் மத்திய அரசின் மூத்த வழக்கறிஞர் அதாவது அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி அவர்கள் நேற்று கூட்டம் நடைபெற்றது, அது என்ன நடந்தது என்பதை இன்று விவாதித்தார். அதாவது உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரையின்படி மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், கர்நாடக முதலமைச்சர் மற்றும் தமிழகத்தில் இருந்து அந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் இவர்கள் கலந்து கொண்டனர். ஆனால் இந்த கூட்டத்தில் எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை, முட்டுக்கட்டை நீடிக்கிறது என்று கூறினார். அதற்கு முக்கிய காரணம் கர்நாடக அரசு இந்த காவேரி நீர்ப்பாசன பகுதிகளில் தமிழகத்திலும் கர்நாடகத்திலும் அணைகளில் அனைத்து நீர்த்தேக்கங்களில் எவ்வளவு தண்ணீர் இருக்கின்றது என்பதை மேற்பார்வையிடுவதற்கு ஒரு நிபுணர் குழுவை அமைக்க வேண்டும் அதன் அடிப்படையில் நாங்கள் ஒத்துழைக்க தயார் என்று அவர் நேற்றைய கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். ஆனால் இத்தமிழக அரசு இதற்கு ஒத்துக்கொள்ள மறுத்ததால் தான் இந்த முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். உடனே நீதிபதிகள், அப்பொழுது என்றால் காவிரி மேலாண்மை வாரியத்தை நீங்கள் 3 நாட்களுக்குள் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைக்குள் இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைத்து அந்த காவிரி மேலாண்மை வாரியம் இந்த சம்பந்தப்பட்ட நீர்த்தேக்கங்களுக்கு சென்று உண்மை நிலையை அறிந்து உச்ச நீதிமன்றத்தில் அக்டோபர் 6 தேதிக்குள் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த அறிக்கையின் அடிப்படையில் எவ்வளவு நீர் தேவைப்படுகிறது என்பதை உச்ச நீதிமன்றம் வரும் அக்டோபர் 6 தேதி வேறு ஒரு உத்தரவு பிறப்பிக்கும்.
இப்ப ஏற்கனவே வந்து உச்ச நீதிமன்றம் 2 முறை உத்தரவிட்டும் அவர்கள் கர்நாடக அரசு வந்து அதை நிறைவேற்றவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்து இப்ப நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை ஏதாவது மேற்கொள்ளப்படும் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பாக தெரிவித்தார்கள்.
இன்று கருத்து தெரிவித்தார்கள். இந்த இது போன்று நாங்கள் அதாவது செப்டம்பர் 5 தேதி, 12 தேதி, 20 தேதி, 27 தேதி இந்த 4 நாட்களும் நாங்கள் பிறப்பித்த உத்தரவை நீங்க அமல்படுத்தவில்லை. இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு சூழ்நிலை. நாங்கள் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த ஒரு நிர்பந்தத்திற்கு நாங்கள் ஆளாகியிருக்கிறோம் என்றாலும் கூட உங்களுக்கு கடைசியாக ஒரு உங்களுக்கு அவகாசம் அளிக்கிறோம், அதாவது வி ஆர் கிவிங் யூ லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அளிக்கிறோம். இப்ப நான் தற்பொழுது இன்று பிறப்பிக்கும் உத்தரவை, அதாவது தமிழகத்திற்கு 6 நாட்களுக்கு 6000 கன அடி வீதம் அக்டோபர் 6 தேதி வரை நீங்கள் தண்ணீர் திறந்துவிட வேண்டும். இந்த உத்தரவை நீங்கள் அமுல்படுத்த தவறினால் மீண்டும் எங்களது கண்டனத்திற்கு ஆளாவீர்கள் என்று அவர்கள் உத்தரவில் தெரிவித்துள்ளனர்.
பத்திரிகையாளர் வெங்கடேசன். தமிழக பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு கொடுக்கப்படவுள்ள தீபாவளி ஊக்கத்தொகை குறித்து தொழிற்சங்கங்களிடம் கருத்து வேறுபாடுகள் எழுந்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான தீபாவளி ஊக்கத்தொகை கடந்த 28 தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த அறிவிப்பு குறித்து அரசியல் தலைவர்களும் தொழிற்சங்கங்களும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. கடந்த 28 தேதியன்று தமிழக பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கும் கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்சமாக 8400 ரூபாயும் அதிகபட்சமாக 16800 ரூபாயும் ஊக்கத்தொகையாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார். ஆனால் இம்மாதிரி ஊக்கத்தொகை வழங்குவது தொடர்பாக தங்களை அழைத்து பேசியிருக்க வேண்டும் என்றும், லாபமடைந்த நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு அதிகமாகவும் நஷ்டமடைந்த நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு குறைவாகவும் வழங்குவது ஏற்க முடியாத ஒன்று என்றும் தொழிற்சங்கங்கள் கூறுகின்றன. இது தொடர்பாக திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் உள்ளாட்சித் தேர்தலை மனதில் வைத்து முன்கூட்டியே போனஸ் அறிவிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பிபிசி தமிழிசையிடம் பேசிய திமுக தொழிற்சங்கமான தொழிலாளர் முன்னேற்ற பேரவையின் பொதுச்செயலாளர் சண்முகம் கடந்த ஆண்டின் போனஸ் நிலுவைத் தொகையையும் இந்த ஆண்டு தங்களுக்கு அளித்திருக்க வேண்டுமென குறிப்பிட்டார்.
தீபாவளி போனஸுக்கான கோரிக்கை 25% என்று அனைத்து தொழிற்சங்கங்களும் நாங்கள் வைத்திருந்தோம். அது மட்டுமல்லாமல் திருத்தப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் 2014-15 ஆண்டிற்கான போனஸ் நிலுவைத் தொகையும் எங்கள் கோரிக்கையில் இருந்தது. உடனடியாக தமிழக அரசு எங்களை அழைத்து பேசி ஒரு முடிவு காண வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்.
பொதுத்துறை நிறுவனங்கள் லாபத்தின் அடிப்படையில் இயங்குபவை அல்ல என்பதால் லாப நஷ்டம் பார்க்கக்கூடாது என்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிற்சங்கமான சிஐடியுவின் மாநில தலைவர் சவுந்தரராஜன்.
பேச்சுவார்த்தைக்கு அந்தந்த தொழிற்சங்கங்கள் அந்தந்த நிர்வாகங்களை அழைத்து பேசி நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், இவ்வளவு உழைச்சிருக்கோம், இவ்வளவு வருமானம் வந்திருக்கு, நஷ்டம் நீங்க சொன்னா கூட அந்த நஷ்டத்துக்கு காரணம் நாங்க இல்ல என்றெல்லாம் வாதிடுவதற்கான எந்த வாய்ப்பும் தராம தன்னிச்சையாக திடீர்னு ஒரு அறிவிப்பை இந்த அரசு பண்ணிக்கிட்டே இருக்கு. குடிநீர் வடிகால் வாரியம் அவங்களுக்கு வெறும் 8.33% தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த இதுல நஷ்டம் வர்றது மற்றதுங்கிறது வந்து அது ஒரு பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ், அது நஷ்டத்துலதான் அது வரும். ஆனா தொழிலாளி கஷ்டப்படுறது கடுமையா கஷ்டப்படுறான், அவனுக்கு 20% கிடையாது சிவில் சப்ளைஸுக்கு உண்டு. இதை தொடர்ந்து நாங்க சட்டமன்றத்திலையும் எழுப்பிட்டு இருக்கிறோம், கோர்ட்லயும் நாங்க அஜிடேட் பண்ணிட்டு இருக்கிறோம்,
தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி லாபமடைந்த நிறுவனங்களின் தொழிலாளர்களுக்கு 20%, நஷ்டமடைந்த நிறுவனங்களின் தொழிலாளர்களுக்கு 10% ஊக்கத்தொகையாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
முரளிதரன். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். சார்க் மாநாட்டில் இலங்கை கலந்து கொள்ளுமா என்பது குறித்து இலங்கை அரசு குறிப்பு ஒன்றை இன்று வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
தெற்காசிய நாடுகளின் 19வது சார்க் மாநாட்டை நடத்துவதற்கு உகந்த சூழல் தற்போது இல்லை என இலங்கை அரசு வருத்தம் தெரிவித்துள்ளது. 19வது சார்க் மாநாடு பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் வரும் நவம்பர் 9 மற்றும் 10 தேதிகளில் நடைபெறவுள்ள நிலையில் இலங்கை அரசின் இந்த கருத்து வந்துள்ளது. இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள இலங்கை வெளிவிவகார அமைச்சு, சார்க் மாநாட்டை நடத்துவதற்கு ஏற்ற சூழல் தற்போது இப்பிராந்தியத்தில் நிலவவில்லை என்று கூறியிருக்கிறது. சார்க் அமைப்பின் பிரகடனத்தின் பொது விதிகளின்படி அனைத்து மட்டங்களிலும் எடுக்கப்படும் முடிவுகள் கருத்தொற்றுமை என்ற அடிப்படையிலேயே எடுக்கப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டிய இந்த அறிக்கை, இது சார்க் அமைப்பின் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுவதற்கும் பொருந்தும் என்று கூறியிருக்கிறது. இலங்கை பயங்கரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் கண்டிப்பதாகவும் இந்த பிராந்தியத்தில் பயங்கரவாத பிரச்சினையை உறுதியாக கையாள வேண்டிய தேவை இருப்பதை வலியுறுத்துவதாகவும் இந்த அறிக்கை கூறியிருக்கிறது. காஷ்மீரில் தற்போது ஒரு பதற்றமான சூழல் காணப்படும் நிலையில் இம்முறை சார்க் மாநாட்டை புறக்கணிப்பதாக இந்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதையடுத்து பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பூட்டான் ஆகிய நாடுகளும் இம்முறை மாநாட்டில் கலந்து கொள்வதில்லை என அறிவித்திருந்தன. இதன் பின்னணியில் இலங்கை அரசின் தற்போதைய அறிவிப்பு வந்துள்ளது. ஆனால் இலங்கை இந்த சார்க் மாநாட்டில் கலந்து கொள்ளுமா என்பது குறித்து இந்த அறிக்கையில் தெளிவாக்கப்படவில்லை.
சார்ல்ஸ் பீட்டர், வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் இனவாதத்தை தூண்டியிருப்பதாக தெரிவித்து அவருக்கு எதிரான கண்டன பேரணி ஒன்று இன்று வவுனியாவில் நடைபெற்றது. இதுகுறித்த செய்தியை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் இனவாதத்தை கிளப்பியிருப்பதாக தெரிவித்து அவருக்கு எதிராக கண்டன பேரணியொன்று இன்று வவுனியாவில் நடத்தப்பட்டிருக்கின்றது. வடக்கை காத்து நாட்டை பாதுகாக்கும் தேசிய இயக்கத்தின் ஏற்பாட்டில் வவுனியா மாவட்டத்தின் எல்லைப்புறமாகிய போகஸ் வெவ பிரதேசத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான சிங்கள மக்களுடன் பொதுபல சேனா, ராவணாபலய உள்ளிட்ட பௌத்த தீவிரவாத அமைப்புகளைச் சேர்ந்த பௌத்த மத குருமார்களும் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். அண்மையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற எழுகத்தமிழ் நிகழ்வில் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களை ஆற்றிய உரையை கண்டித்து இந்த பேரணியில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பதாதைகள், சுலோகாட்டைகளும் ஏந்தி செல்லப்பட்டன. எழுகத்தமிழ் நிகழ்வை ஒழுங்கு செய்தவர்கள், அதில் கலந்து கொண்டவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என இந்த பேரணியில் கலந்து கொண்டவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். பேரணியில் கலந்து கொண்டிருந்த பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் ஞானசார தேரர் இங்கு முக்கிய உரையாற்றினார். தமிழ் மக்களுக்கு எதிராக நாங்கள் இந்த பேரணியை நடத்தவில்லை. சாதாரண தமிழ் மக்களுடன் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சாதாரண தமிழ் மகனுக்கு இருக்கின்ற பிரச்சனையே சிங்கள மகனுக்கும் இருக்கின்றது. ஆனால் அரசியல் லாபத்திற்காக விக்னேஸ்வரன் உள்ளிட்ட டிஎன்ஏ அரசியல்வாதிகள் தமது அரசியல் பலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக தமிழ் மக்களை இனவாத சிறைக்குள் வைத்திருக்கின்றார்கள். அரசியல் அமைப்பில் பௌத்த மதத்திற்கு உன்னத இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் வடக்கில் உள்ள புத்தர் சிலைகளை அகற்ற வேண்டும் என்று வடமாகாண முதலமைச்சர் கூறியதற்கு எதிராக ஏன் சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நாங்கள் வினவ வேண்டியிருக்கின்றது என்றார் ஞானசார தேரர் அவர்கள்.
மாணிக்க வாசகம், அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபயா ராஜபக்ஷ உள்ளிட்ட 8 சந்தேக நபர்களை பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் கே.எஸ். உதயகுமார்.
அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ உட்பட 8 சந்தேக நபர்களை பிணையின் கீழ் விடுதலை செய்த நீதிமன்றம் அவர்களின் வெளிநாட்டு பயணங்களை தடை செய்வதாக உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆட்சிக்காலத்தில் எவன்கார்ட் எனும் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு காலி துறைமுகத்தில் ஆயுத களஞ்சியம் ஒன்றை நடத்தி செல்ல அனுமதி வழங்கியதன் மூலம் அரசாங்கத்துக்கு சுமார் 11 பில்லியன் ரூபாவுக்கும் மேற்பட்ட நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் 3 முன்னாள் கடற்படை தளபதிகள் உட்பட 8 சந்தேக நபர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு இன்று அழைக்கப்பட்ட போது கருத்து தெரிவித்த கோட்டாபய ராஜபக்ஷ தரப்பின் வழக்கறிஞர், ஊழல் விசாரணை ஆணைக்குழு முறையாக இந்த வழக்கை தாக்கல் செய்ய தவறியுள்ள காரணத்தினால் சந்தேக நபர்களை விடுதலை செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அந்த வேண்டுகோளை நிராகரித்த நீதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உட்பட சந்தேக நபர்களை 20 மில்லியன் ரூபாய் சரீர பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு உத்தரவிட்டார். வழக்கு விசாரணை முடிவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ, யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர உதவிய 3 கடற்படை தளபதிகள் இன்று நீதிமன்ற சிறை கூடத்தில் சில மணி நேரங்கள் தடுத்து வைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார்.
கே.எஸ். உதயகுமார். தற்போது வந்துள்ள செய்தி, பாகிஸ்தானில் முக்கிய திரையரங்குகளில் இந்திய படங்களை திரையிடப் போவதில்லை என்று முடிவெடுத்துள்ளன. இதனிடையே பாகிஸ்தானில் நவம்பர் மாதத்தில் நடக்க இருந்த தெற்காசிய நாடுகளின் அமைப்பான சார்க் மாநாட்டை தான் ஒத்திவைக்க நேரிட்டிருப்பதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. இந்தியா பல தெற்காசிய நாடுகளை இந்த மாநாட்டிலிருந்து விலகச் செய்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்தியாவின் இந்த நடவடிக்கையை தான் கண்டிப்பதாகவும் காஷ்மீரில் இந்தியா செய்யும் அட்டூழியங்கள் என்று அது வர்ணிக்கும் செயல்களிலிருந்து கவனத்தை திசை திருப்பவே இந்தியா முயல்வதாகவும் பாகிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.